பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை பிரசாந்த் நுரையீரல் சிறப்பு சிகிச்சை மையம் நுரையீரல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் பி பிரசாந்த் அவர்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் நுரையீரல் நோய்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
குழந்தைகளை ஆரோக்கியமான வகையில் கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அந்த வகையில் நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகள், அவங்கள கவனிச்சிக்கிற விதங்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருந்தால் கூட குழந்தைகளை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களும் வந்து இருக்குங்க. இதில் வந்து சளி இருமல் அது வந்து சாதாரணமாக இருக்கிறத காட்டிலும் அது தொடர்ச்சியாக அதிகமாக ஆகக்கூடிய ஒரு விஷயத்தினால நுரையீரல் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இப்போ இந்த குழந்தைகளை வந்து நுரையீரல் பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன, அது எதனால் இந்த நுரையீரல் பாதிக்குது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதை நம்ம எந்த மாதிரி நம்ம அதை சரி பண்ணக்கூடிய விதமாக இருக்குது அப்படிங்கிற பல தகவல்களையும் நுரையீரல் சம்பந்தமான மருத்துவர் இதை பற்றி விரிவாக கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வந்து உங்கள் மருத்துவர் டாக்டர் பிரசாந்த் பேசுகிறேன். நான் வந்து MBBS MD, அதாவது நுரையீரல் சம்பந்தமான நோய்களில் வந்து சிறப்பு மருத்துவர். நான் வந்து நம்ம புதுக்கோட்டை மேலராஜ வீதியில் கிளினிக் வச்சுருக்கேன். நான் வந்து புதுக்கோட்டையில் கிளினிக் வைக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை பணிபுரிந்த அனுபவம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையிலையும் நுரையீரல் சிறப்பு மருத்துவராக பணிபுரிந்துட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து நுரையீரல் பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே வந்து சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனால் அதுக்கான சரியான அணுகுமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். எல்லாருமே வந்து வீட்டிலேயே வந்து அதாவது மருந்து அந்த மாதிரி வச்சு பண்ணுறது, இல்லைனா வந்து வேற எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி வந்து மருத்துவம் பார்க்குறது, சரியான மருத்துவர் அணுகிறது இல்லை, சரியான நேரத்தில் அணுகிறது இல்லை. ரொம்ப நோய் வந்து ஆரம்பத்துலேயே வந்து அதோட நோய் அறிகுறிகளை வந்து சரியாக கவனிக்காமல் ரொம்ப ரொம்ப முடியாத வரைக்கும் வந்து வீட்டிலே வச்சு ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. நுரையீரல் நோய்களை பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுதோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் சரி விகிதமாக பாதிப்பு ஏற்படும். அதுவுமே மூணு வயசு உள்ள வரைக்கும் இருக்க குழந்தைகள் மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நுரையீரல் நோய், நுரையீரல் பாதிப்புகள், சளி இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக வருது. இன்று உங்களுடன் குழந்தைகளுக்கு ஏற்படும் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், அதனுடைய அறிகுறிகள், அதை எவ்வாறு அணுகுவது போன்றவற்றை சிறிய கலந்துரையாடல்.
சார், இப்போ மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு விதமான நல்ல நிகழ்வுகள், அதே உடல் ஆரோக்கியம், இப்படி பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து உடல் ஆரோக்கியத்துலேயும் சில நோய்கள் சம்மந்தமான தகவல் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இதில் நுரையீரல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதில் பெரியவங்க முதல் கொண்டு சிறியவர் வரைக்குமே இது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து இப்போ சிறுவர்கள், அதாவது குழந்தைகள் அப்படிங்கிற வகையில் இப்போ நுரையீரல் வந்து பாதிப்பு எந்த அளவுக்கு அது பாதிக்கும், அதே நேரத்தில் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதற்கான மருத்துவ பரிசோதனைகள் என்ன இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் முதல்ல விரிவாக சொல்லுங்கள் சார்.
இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது நுரையீரல் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு மிக முக்கியமான உறுப்பு. இருதயம் எப்படி ரொம்ப முக்கியமான உறுப்போ, மூளை எப்படி அது முக்கியமான உறுப்போ, அது மாதிரி நுரையீரலும் வந்து மிக மிக முக்கியமான உறுப்பு. நம்ம வந்து காற்று சுவாசிக்கிறோம், சுவாசிக்கிற காற்று வந்து நுரையீரலுக்குள்ளே போய் அது வந்து ரத்தத்தில் கலந்து உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த ஆக்சிஜன் வந்து அந்த ரத்தம் எடுத்துகிட்டு போகுது. ஸோ நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உயிரோடு இருக்க ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் வந்து ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் வந்து நுரையீரல் மூலமாக தான் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா நுரையீரல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அது நுரையீரல் நோய்கள் வந்து சின்ன சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து அதோடய பாதிப்புகள் ஏற்படும். அதுவும் சிறியவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே ஏற்படும். என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம்? இப்போ சின்ன குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி ஏற்படலாம். அது வந்து நார்மலாக வந்து இந்த சீசனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசனல்னால் இந்த மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி சளி இருமல் ஏற்படுறது வந்து அது வந்து சகஜம்தான். நார்மலாக சளி இருமல் காய்ச்சல் வந்து நார்மலான அது வைரல் ஃபீவர் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு 3-5 நாட்கள் வரைக்கும் சாதாரண ஒரு சிறிய காய்ச்சல் மாதிரி வரும். காய்ச்சல் வித்து சில பேருக்கு வந்து நடுக்கத்தோடு கூட காய்ச்சல் இருக்கலாம். காய்ச்சல் வரும், அதுக்கப்புறம் அப்படியே வந்து தொண்டை கரகரன்னு இருக்குது, தொண்டை கட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சளி இருமல் இருக்குது, வரட்டு இருமலாகவும் இருக்கலாம், இல்லை சளியோடு கூடிய இருமலாகவும் இருக்கலாம். இது இந்த மாதிரி நோய் அறிகுறிகளோடு வர்றதான் வந்து நார்மலான வந்து ஒரு நுரையீரல் தொற்று அந்த மாதிரி ஏற்பட்டால் இந்த மாதிரிலாம் வரலாம். இவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு இல்லை ஏதாவது பரிசோதனை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் 80 முதல் 90% வரை எதுவுமே தேவைப்படாது. எந்த விதமான பரிசோதனையுமே வந்து பெருசாக தேவைப்படாது. எடுத்தாலுமே வந்து எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப நார்மலாகவே எல்லாத்துக்கும் வந்துட்டு போகிறது. அதனால் பரிசோதனைகள் வந்து பெருசாக தேவைப்படாது. என்ன வகையான மருத்துவம் பார்க்கலாம், என்ன வைத்தியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஃபீவருக்கு ஜுரத்துக்கு கொடுக்கக்கூடிய பேராசிட்டமால் மாத்திரைகள், சில காஃப் சிரப்பு, அந்த மாதிரி இருமலில் வந்து சரி பண்ண சிரப்பு, அந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுத்தாலே போதும். ஒரு 2-3-4 நாளுக்குள்ளே வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி நோய் சரியாக போயிடும், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். சரிங்களா, ஒரு 3-5 நாட்கள் வந்து இந்த மாதிரி எளிய முறைகளில் மருத்துவம் எடுத்து செஞ்சுக்கிட்டாலே போதும். எப்போ வந்து காய்ச்சல் வந்து 5 நாளைக்கு மேலே 7 நாளைக்கு மேலே இருக்குது, சளி இருமல் வந்து 15 நாளைக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் தான் வந்து நமக்கு வந்து அதோடய நோய் தீவிரம் அதிகமாக இருக்குமோங்கிற சந்தேகம் வரும். அந்த மாதிரி பட்சத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே பண்ணக்கூடிய ஒரு நார்மல் நெஞ்சு படம், செஸ்ட் எக்ஸ்ரேன்னு சொல்லக்கூடிய நெஞ்சுக்கான எக்ஸ்ரே படம், அது வந்து எல்லா இடத்துலையும் சிறிய கிராமம் முதல் பெரிய நகரம் வரை எல்லா இடத்துலையுமே அது வந்து பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து இந்த வளர்ச்சி அடைந்த நகரத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அந்த நெஞ்சு படம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே வந்து போதுமானதாக இருக்கும், நமக்கு அதிலேயே தெரிஞ்சிடும் இது வந்து நார்மலான நோய் கிருமியாக இல்லை கொஞ்சம் தீவிரமான நோய் தொற்றாங்கிறது எக்ஸ்ரே படத்துலேயே தெரிஞ்சிடும். ப்ளஸ் சில பேருக்கு வந்து சில நார்மலான இரத்த பரிசோதனைகள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ், இந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா, அந்த மாதிரி வந்து நார்மலான இரத்த பரிசோதனை பண்ணாலே போதும். இதுவே வந்து அதிகம் ரொம்ப வந்து சில பேருக்கு இதுலேயுமே வந்து ரொம்ப மிக சொற்பமான நபர்களுக்கு வந்து தொற்று அதிகமாக இருக்குது, இல்லை எக்ஸ்ரேயில் வந்து கொஞ்சம் வந்து சரியாக தெரியலை, தொற்று அதிகமாக இருக்குது, இல்லை வித்தியாசமாக இருக்குது, இல்லை கோவிட் அந்த மாதிரி நோய்கள் இருக்குது, அந்த மாதிரி பட்சத்தில் வந்து சிடி ஸ்கேன் தேவைப்படலாம். எல்லாத்துக்கும் தேவைப்படாது, சில பேருக்கு தேவைப்படலாம். பெரும்பாலான நபர்களுக்கு வந்து எக்ஸ்ரேலையுமே ஒரு சாதாரண ஒரு இரத்த பரிசோதனையுமே போதுமானதாக இருக்கும். நம்ம இதிலேயே வந்து நமக்கு கூடியமான தகவல் கிடச்சிடும், நம்ம அதை வச்சு நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வுகளே ஏற்பாடு பண்ணலாம்.
இப்போ அந்த நுரையீரல் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் குழந்தைகளுக்கானதுங்கிற தகவல் சொன்னீங்க. பொதுவாக நார்மலாக உள்ள சளி இருமலை தாண்டி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதிகமான சளி இருமல் ஃபீவர் இது மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறப்போ நம்ம வந்து அதை மருத்துவரோட வந்து அணுகி அது சம்மந்தமான சில பரிசோதனைகள் செய்தாலே அந்த நுரையீரல் சம்மந்தமான உள்ள பிரச்சனை என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. அதுக்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிற வகையில் என்ன சார் செய்யலாம்?
சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி இருக்குன்னா அது பல வகையான நுரையீரல் நோய்களில் வந்து இந்த அறிகுறிகள் இருக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி செஸ்ட் எக்ஸ்ரே, அதாவது நெஞ்சு படம், நெஞ்சுக்கு எக்ஸ்ரே படம், அப்புறம் பிளட் இன்வெஸ்டிகேஷன், இரத்த பரிசோதனை பண்ணாலே நமக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிடும் இது என்ன வகையான நோய் அப்படின்னு. இப்போ நார்மலான ஒரு வைரல் தொற்று அந்த மாதிரி இருந்தால் 3-5 நாட்கள் காய்ச்சலுக்கு தேவையான மருந்து, இருமலுக்கு தேவையான சிரப்பு அந்த மாதிரி எடுத்து நல்ல ரெஸ்ட் எடுத்தாலே வந்து சரியாக போயிடும். சில பேருக்கு வந்து தொற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து எக்ஸ்ரேயில் வந்து அந்த தொற்று இருக்க மாதிரி இருக்கும், சளி நிறையா இருக்க மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் தேவைப்படலாம். ஆன்டிபயாட்டிக்குங்கிறது வந்து அந்த உயிர்கொல்லி, அதாவது நுண்ணுயிர்களை கொல்கிற மருந்து. இந்த ஆன்டிபயாட்டிக் சிகிச்சைங்கிறது 1 அல்லது 2 ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வந்து நம்ம கொடுத்தோம்னா அதுவுமே வந்து நல்ல விதமான பலன் தரும். சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சில குழந்தைகள் மற்றும் பெரியவங்களுக்கு வந்து தொற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களால வந்து ரொம்ப அதிகமான காய்ச்சல் இருக்கும், தொற்று அதிகமாக இருக்கும், சாப்பிட முடியாது, வாந்தி வருது, இந்த மாதிரி ஆளுங்க வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேணால் நரம்பு ஊசி மூலியமாக வந்து ஆன்டிபயாட்டிக் செலுத்தப்படும். அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள், ரொம்ப முடியாமல் இருக்கவங்க, அவங்களால வந்து சுவாசிக்க முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது, அந்த மாதிரி சாப்பிட முடியல, அந்த மாதிரி இருக்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நரம்பில் வந்து ஒரு 5 முதல் 7 நாட்களுக்கு வந்து நரம்பு ஊசி மூலியமாக ஆன்டிபயாட்டிக் போன்றவை செலுத்தினா வந்து நல்ல பலன் அடிக்கும், நல்ல உடனடியாக வந்து சரியாயிடுவாங்க 7-10 நாட்களுக்குள்ள.
சார், இப்போது குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டாலே முக்கியமாக அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சளி அதிகமானது, இருமல் இது போல் வந்து அதிகமாக அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது எதனால் இது ஏற்படக்கூடிய கிளைமேட்டுங்கிற ஒரு காலகட்டம் இருந்தாலும் இதோட அடிப்படையான விஷயங்களை அதுக்கு என்ன செய்யலாம்?
இது வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். குழந்தைங்களுக்கு வந்து இருமல் சளி ஏற்படுறது வந்து சகஜம்தான், ஒரு 3-5 நாட்களுக்குள்ளே சரியாயிடும், சரியாகிறதுனா பூரண குணமாயிடும். அந்த மாதிரி வந்து சரியாயிருச்சுன்னா நம்ம அதை பற்றி எதுவும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை, நம்ம வந்து எப்பொழுதும் போல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சில குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கும், அடிக்கடி இருமல் வருது, இந்த பிரச்சனைகள் வருது, இது வந்து நம்ம ஊர் சைடு வந்து ரொம்ப பரவலாகவே காணப்படுது. அதாவது குழந்தைங்கள் இருக்காங்க, ஒரு மாதத்துக்கு வந்து 10 நாள் வந்து ஸ்கூலுக்கே போகிறதில்ல, இப்போ வந்து சளி இருமல் இருக்குது, ஊசி மருந்து மருந்து மாத்திரை எடுத்தால் 10 நாள், அதாவது 10 நாள் இருக்குது மருந்து மாத்திரைலாம் போட்டால் சரியாயிடுது, அடுத்து ஒரு வாரம் 10 நாள் குழந்தை நல்லா இருக்குது, திருப்பி வந்து அடுத்து வந்தனவ சளி இருமல் வருது, இந்த மாதிரி மூக்கில் தண்ணியாக வர மாதிரி இருக்குது, சளி இருமல் வருது, நல்லா மஞ்சளாக வந்து மஞ்சளாவோ இல்லை வெள்ளையாவோ வந்து காரி சளி துப்பிக்கிட்டே இருக்காங்க, சரியாக சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சாப்பிட்டா வாந்தி எடுத்துடுறாங்க, இருமல் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மூணு மாதத்தில் வந்து மூணு தடவை அந்த மாதிரி ஆயிடுது, ஆறு மாதத்தில் வந்து அஞ்சு ஆறு தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க, பல பேரோட இந்த பிரச்சனைகளும் வராங்க. இதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்துமா இல்லை வீசிங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி அடிக்கடி திரும்ப திரும்ப சளி பிடித்தல், கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே வந்து தண்ணி சளி பிடிக்கிறது, இருமல் வருது, தண்ணி சுடுதண்ணி இல்லாமல் நார்மல் பச்சை தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டர் குடித்தா அடுத்த உடனடியாக ஒரு ஆறுலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே சளி பிடிச்சிடுறது, இல்லை ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து சளி பிடிச்சிருது, சளி பிடிச்சா வந்து பயங்கரமாக இருமல் இருக்குது, சளியாக வருது, 10 நாள் 12 நாளுக்கு அப்புறம் தான் சரியாகுது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு இது. அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி வந்து சரியாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து நுரையீரல் தொற்று ஏற்படுது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து சளி இருமல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியான குழந்தைகள், 100ல் 2-3 குழந்தைங்களுக்கு வந்து டிபி எனப்படுகிற காசநோய் இருந்தாலுமே வந்து அடிக்கடி வந்து சளி இருமல் ஜுரம் இருந்துக்கிட்டே இருக்குது, மாத்திரை போட்டால் சரியாது, திருப்பி வந்து ஜுரம் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். அது இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் அடிக்கடி சளி இருமல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு 2-3 காரணங்கள்லாம் இருக்க முடியும். ஒன்று வந்து குழந்தைங்களுக்கு வந்து வீசிங் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கலாம், ரெண்டாவது காசநோய், இது ரெண்டும் தான் வந்து மிக முக்கியமான காரணம். இது ரெண்டுமே வந்து மிக முக்கியமாக ரொம்ப சாதாரணமான இது இல்லாமல் கொஞ்சம் சிறந்த எடுத்துகிட்டு அதை வந்து சரியான மருத்துவத்தை அணுகி சரியான மருத்துவம் எடுக்கணும், இல்லைனா இதோட பின்விளைவுகள் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா
சார், இப்போ பொதுவாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ பெரியவங்களுக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது, ஆஸ்துமா இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், குழந்தைகளுக்கும் இது மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
இது ஒரு சரியான கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இழப்பு இருக்குது, திகை இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்துமா இருக்குதுன்னு பெரியவங்க வந்து அதுக்கே தேவையான மருந்து மாத்திரைகள் இன்ஹேலர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும், பெரியவங்களுக்கு எந்த அளவில் ஏற்படுதோ அதற்கு சரி விகிதத்தில் குழந்தைங்களுக்கும் ஏற்படும். பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு தான் வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம், இந்த ஆஸ்துமா பிரச்சனை வந்து அதிகமாக ஏற்படும். அதான் நான் பின்னாடி சொன்ன மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறது, நைட்டு வந்து மூக்கால் மூச்சு விடாமல் வாயால் மூச்சு விடுறது, அந்த கொரட்ட சவுண்டு மாதிரி கர்ரு கர்னு சளி அடைச்சிருக்க மாதிரி சத்தம் வருது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இதனால் வந்து சுவாச குழாயெல்லாம் வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கு, காற்று பத்தாமல் வந்து அவங்க வந்து அவஸ்தப்படுறாங்க. இதெல்லாம் வந்து அதுக்கான அறிகுறிகள். நைட்டு வந்து வாயை திறந்து வச்சுட்டு தூங்குறது, தூக்கம் வந்து அடிக்கடி களையிறது, இல்லை நைட்டு வந்து கர்ரு கர்னு கொரட்டை சவுண்டு மாதிரி, இல்லை சளி அடைச்சிருக்க மாதிரி சத்தம் வருது, நைட்டு தூங்கும்போது நெஞ்சு எலும்பு வந்து அந்த விழா எலும்பு வந்து நல்லா வெளியே தெரியும், உள்ளே போயிட்டு போயிட்டு வர மாதிரி வெளியே தெரியும், சட்டையை தூக்கி படிக்கணும்னா தெரியும். இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் தான் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சுவாச குழாய் வந்து அதிகமாக சுருங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம உடனடியாக வந்து இதை வந்து கவனிக்காமல் இல்லை இதெல்லாம் சரியாக போய்டுன்னு இருக்காமல் உடனடியாக வந்து மருத்துவர் அணுகி அதுக்கான உரிய ட்ரீட்மெண்ட் பார்க்குறது சரியாக இருக்கும்.
சார், இப்போ அந்த இப்போ பெரியவங்களுக்கு உள்ள பிரச்சனை போலயே இப்போ குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ அதே போல் அந்த அலர்ஜி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பெரியவங்களுக்கு இருக்கக்கூடியது, அதே போல் குழந்தைகளுக்கும் அந்த அலர்ஜி சம்மந்தமான ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டா, அந்த மாதிரி வந்தால் என்ன செய்யலாம் சார்?
குழந்தைங்களுக்கு அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்போ அதுக்கான அறிகுறிகள் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து காலையே எழுந்திரிச்சோன்னே 10 தும்மல் 20 தும்மல் போடுறாங்க, தும்மல் போட்டுக்கிட்டே இருக்காங்க, லைட்டாக வந்து பச்சை தண்ணியோ இல்லை தண்ணி வந்து கையில் காலில் பட்டாலே வந்து தும்மல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, மூக்குலேருந்து தண்ணியாக ஒழுகிக்கிட்டே இருக்குது, இது சும்மா ஏசி பக்கத்தில் போய் நின்னாலே வந்து மூக்கில் தண்ணியாக ஒழுக ஆரம்பிச்சிது, தும்மல் வர ஆரம்பிச்சிது, அடுக்கு தும்மல் மாதிரி வந்து 10-20 தும்மல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, இதுதான் வந்து பரவலாக இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிக்கான அறிகுறிகள். இது வந்து பெரியவங்களுக்கும் வரும், குழந்தைங்களுக்கும் வந்து தாராளமாக வரலாம். இது வந்து பெரிய பிரச்சனை எப்படின்னா வந்து நம்மளால் நார்மலாக வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுக்கூட்டத்துலேயோ ஒரு பொதுமக்கள் இருக்கிற இடத்துலையோ ஒரு வீட்டு சுப நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சியிலையோ இந்த மாதிரி போகிறப்ப இந்த மாதிரி அடிக்கடி தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, மூக்கலத்திட்டே இருக்குது, மூக்கில் தண்ணியாக ஒழுகிட்டே இருக்குது, என்னோடய கர்ச்சீஃபே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு பெரிய இடையூறாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து. இதனால் வந்து பள்ளியிலையும் சரி கல்லூரிகள்லேயும் சரி இதுக்கான இதனால் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கலாம், அவங்க வந்து நார்மலாக விளையாடுறதுக்கோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ வந்து ஒரு அச்சம் ஏற்படுற மாதிரி இருக்கலாம். போனால் வந்து தும்மல் வருமோ, தும்மல் வந்தால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்காக வந்து பயந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இது வந்து ரொம்ப இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நேசல் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று அடிக்கணும். அது வந்து ஒரு ஒன்று ரெண்டுலேருந்து மூணு மாதம் தொடர்ந்து நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அந்த மூக்கில் அடிக்கக்கூடிய வந்து ஸ்ப்ரேயை அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நல்ல பலன் அடிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து அறவே வந்து சரி பண்ணிடலாம்.
சரி, இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த இன்ஹேலர் மூக்கில் புகை வச்சு பண்ணுறது இது போன்ற இதை வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் பயன்படுத்தலாமா? அது அதனால் என்ன நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது?
குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒன்றாவது மருத்துவ இது வந்து இந்த நெபுலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய புகை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவி பிடிக்கிறது, புகை வைக்கிறது, அந்த மாதிரி அது வந்து தாராளமாக யூஸ் பண்ண தாராளமாக பயன்படுத்தலாம். அது வந்து ரொம்ப 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 பாதுகாப்பானது, எந்த விதமான சைடு எஃபெக்ட் எந்த விதமான கெட்டமா இதுமே வந்து செய்யாதது. அது வந்து மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவி வடிவத்தில் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றோடு சேர்ந்து நுரையீரலுக்குள்ளே உள்ளே போகும். நுரையீரலுக்குள்ளே போய் நுரையீரல் அந்த சுருங்கியிருக்கிறது, அந்த சளி தேங்கியிருக்கிறது, அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக்கி விட்டு அந்த சளி எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்டுரும். அந்த நுரையீரல் அந்த சுருங்கி இருக்கிறதும் நல்லா விரிவிட செஞ்சு சுவாசிக்கிற காற்று வந்து நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வரும். அப்படி பண்ணும்போது வந்து அந்த மூச்சோட சிரமமாக இருக்குது, அதெல்லாம் உடனடியாக வந்து சரியாகிடும். ஸோ இந்த புகைப்பிடித்தல், அந்த நெபுலைசர், அந்த இது ஆவி பிடித்தல், அது வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. அதை எல்லா வயதினருமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து குழந்தைகள் டாக்டர், நுரையீரல் டாக்டர் வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த இன்ஹேலர்னு சொல்லுவாங்க. கையில் வச்சு இந்த பஃப் மாதிரி அடிப்பாங்கள்ல, இந்த இன்ஹேலர் பெரியவங்க பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாமா? அது வந்து எந்த வகை எந்த அளவு பாதுகாப்பானது, ஏதாவது சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். பெரியவங்களுக்கு வந்து எத்தனை மருந்து வகைகள் இருக்கோ அது வகைகள் எல்லாமே குழந்தைங்களுக்கும் இருக்குது. கம்மியான டோஸில் நம்ம யூஸ் பண்ணுறது அது வந்து முற்றிலும் பாதுகாப்பானது, எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது, ரொம்ப ரொம்ப வந்து பாதுகாப்பானது. அதில் பயப்பட எந்த விஷயமே இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் ஏற்படுது, அடிக்கடி சளி இருமல் ஏற்படுது, அவங்களுக்கு வந்து பக்கத்தில் போய் கிளினிக்கில் போய் ஊசி போட்டு வர்றது, இல்லை சும்மா ஆன்டிபயாட்டிக் அந்த மாதிரி கொடுக்கறது, காஃப் சிரப்பை மாற்றி மாற்றி கொடுக்கறது, இது எல்லாத்தையும் விட இந்த இன்ஹேலர் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப எஃபெக்டிவானது. நீங்கள் அந்த மருந்துகள் எல்லாத்தையுமே விட இது வந்து அதோட நோக்கம் வந்து சரியாகும். ஸோ அதனால் இன்ஹேலர் பயன்படுத்த தயங்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. எந்த விதமான குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எந்த விதமான சைடு எஃபெக்ட்டு எந்த விதமான தீங்குமே ஏற்படாது.
சார், இப்போ வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நுரையீரலுக்கான பாதிப்புகள், அதுக்கான அறிகுறிகள், அதே போல் அதுக்கான பரிசோதனைகள் என்ன, மேலும் தொடர்ந்து சளி இருமல் குழந்தைகளுக்கு இருக்குன்னா அதுக்கு வந்து என்ன செய்யலாம், அதோடு இல்லாமல் அலர்ஜி சம்பந்தமான தகவல்களையும் மேலும் பல்வேறு சிகிச்சை முறைகளையும் விரிவான வகையில் எடுத்துக்கூடியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து குழந்தைகள், முக்கியமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய்கள், அதனுடைய அறிகுறிகள், அதற்கு எதுவும் மருத்துவ பரிசோதனைகள் தேவையா, மருந்துகள் மற்றும் என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குது எல்லாத்தையும் பற்றி ஒரு சிறிய கலந்துரையாடலில் பேசணும். இந்த தகவலை கேட்டு பயன்படுத்தி கொண்ட அனைத்து புதுகை பண்பலை நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை குழந்தைகளுக்கு ஏற்படும் நுரையீரல் நோய்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து புதுக்கோட்டை பிரசாந்த் நுரையீரல் சிறப்பு சிகிச்சை மையம் நுரையீரல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் பி பிரசாந்த் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.